نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய உலமா பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிறந்த சபையில் நம் அனைவரையும் அவன் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய இந்த நிகழ்வில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரமலானும் முன்னோர்களும். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த ஒரு வழிமுறைதான், அதாவது மார்க்க விடயங்களில் இபாதத்துகளில் நம்மை விட யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போதுதான் நாம் நமது வாழ்வில் இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை இன்னும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். துனியாவுடைய விஷயங்களை பொறுத்தவரையில், உலக விஷயங்களை பொறுத்தவரையில் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களைத்தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போதுதான் நாம் அல்லாவுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம், அல்லாவுக்கு நன்றியுடைய மக்களாக இருப்போம். எனவே இன்று பலருடைய வாழ்வில் தலைகீழான நிலை காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த வழிமுறை, இதை ஒரு புறம் தள்ளிவிட்டு இதற்கு நேர்மாற்றமான ஒரு முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது என்ன செய்யும் என்றால், நம்மை அல்லாஹ்வுக்கு நன்றி கேட்டவர்களாகத்தான் ஆக்கும். இன்று பலர் என்ன செய்கிறார்கள், தொழாதவர்களை பார்க்கிறார்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களை பார்க்கிறார்கள், மார்க்க காரியங்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களை பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து எப்படி தங்களுக்குள் ஒரு ஆறுதலை கூறிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், நான் இப்படியாவது தொழுகின்றேனே என்ற மாதிரியான ஒரு நிலை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த வழிமுறை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டித்தந்த வழிமுறை என்னவென்றால், நாம் இபாதத்துகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் நம்மை விட எவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்களோ, உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அதைத்தான் பார்க்க வேண்டும். நாம் முன்சஃபில் உள்ளவனை பார்த்தால்தான் நாம் முன்சஃபுக்கு வரலாம். நாம் பின்சஃபில் உள்ளவனை பார்த்தால் நாம் அதைவிட பின்னுக்குத்தான் செல்ல வேண்டியிருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்க விடயங்களில் இந்த போட்டி மனப்பான்மை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஒரு விடயம். இந்த பொறாமையை அனுமதித்தார்கள். மார்க்க விடயங்களில் நீங்கள் போட்டி போடுவது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, ஏன் நாம் முன்னோர்கள் என்று தேர்வு செய்தோம் என்றால், அந்த முன்னோர்களில் காணப்படுகின்ற முன்மாதிரிகள் நம்மை வேகப்படுத்தும். நம்மை மார்க்க விடயங்களில், அமல்களில் நம்மை வேகப்படுத்தும். அதற்காகத்தான் முன்னோர்கள் என்று தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது கூட, யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்.
அதாவது உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களின் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா வெறுமனே மூமின்களை உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறாமல் எப்படி சொல்கிறான், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ. அப்ப அதை ரப்புல் ஆலமீன் கூறுவதிலிருந்தே என்ன, இதை முன்னோர்களும் செய்தார்கள், இது முன்னோர்களும் செய்த ஒரு வணக்கம். அப்படி கூறுவதன் ஊடாக நம்மை நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம், நம்மை நாம் அந்த வணக்கத்துக்கு உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற செய்தி அந்த வசனத்தில் தாங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் விடுவார்கள். அவர்களுடைய இரவு தொழுகை மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். அவர்கள் இரவினுடைய அரைப்பகுதியை தூங்குவார்கள், ஆறில் ஒரு பகுதியை அவர்கள் தொழுகைக்காக ஒதுக்கிக் கொள்வார்கள், மூன்றில் ஒரு பகுதியை தூங்குவார்கள். இப்படி அந்த உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, வணக்கத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இப்படி பிரித்துக் கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த செய்தி கூட முன்னோர்களுடைய முன்மாதிரிகளை நாம் பின்பற்றுவதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நாம் முன்னோர்கள் என்று சொல்லும் போது இதனை நாம் குறிப்பிட்டு யாரை சொல்கிறோம் என்றால், சிறந்த மூன்று அந்த நூற்றாண்டுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் வாழ்ந்த அந்த நூற்றாண்டு, அதை தொடர்ந்து வந்த அடுத்த நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டு, இப்படி சிறந்த நூற்றாண்டுகள். இந்த முன்மாதிரிகளைத்தான் நாம் உங்களுக்கு இந்த தலைப்பினூடாக தொட்டு காட்டவிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அந்த முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய வழிகாட்டல்களை நாம் படித்து பார்க்கின்ற போது நிச்சயமாக நமக்குள் ஒரு உற்சாகம் ஏற்படும். அவர்கள் எப்படியெல்லாம் நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள், மார்க்க விடயங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் பெறுவதற்காக எவ்வளவு அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு இருப்பவர்களாக இருந்தார்கள், தொடர் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்த நபித்தோழர்கள் அவர்களும் இதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ச்சியான நோன்புகள், அதற்கு சகரே இருக்காது. இப்படி தொடர் நோன்புகளை வைக்க நபித்தோழர்களும் ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தனது தோழர்களுக்கு தடுத்தார்கள். அதை தடுத்துவிட்டு தடுத்த போது நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொடர் நோன்பு நோற்பவர்களாக இருக்கிறீர்களே. அப்போது சொன்னார்கள், நான் உங்களை போன்றவன் அல்ல, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு வழங்கப்படுகிறது, அல்லாஹ் குடிப்பதற்கு எனக்கு பானத்தை தந்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது, அந்த நபித்தோழர்கள் எவ்வளவு நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களிடம் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் காணப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நன்மையிலே போட்டி போட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இன்று இந்த போட்டி மனப்பான்மை என்பது நமது உள்ளங்களில் நமக்கு மத்தியில் எதில் அதிகரித்திருக்கிறது? உங்களுடைய உள்ளங்களை தொட்டு கேளுங்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று இந்த போட்டியெல்லாம் வெறுமனை அழிந்து போகக்கூடிய இந்த உலக சமாச்சாரங்களில் தான் சுருங்கி கிடக்கின்றன. மாற்றமாக தீன் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அங்கு போட்டி போடுவதற்கு யாரும் இல்லை. அல் குர்ஆனிய வசனங்களை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய முசாரா, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய முசாபகா, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய முனாஃபசா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை. என் அருமை சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது மறுமைக்காக, சொர்க்கத்துக்காக, மறுமையுடைய வெற்றிக்காக. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வசாரிஉ, விரைந்து செல்லுங்கள். எதற்கு சொல்கிறான், ரப்புடைய மன்னிப்பின்பால், வானங்கள் பூமியை விட விசாலமான சுவனத்தின்பால் விரையுங்கள் என்று சொல்கிறான். லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலுன் என்று சொல்கிறான். உண்மையில் செயல்படக்கூடியவர்கள் செயல்பட வேண்டுமா, இது போன்ற ஒன்றுக்கு செயல்படட்டும் என்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிவிட்டு சொல்கிறான். வஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன் போட்டி போடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? இதற்காக போட்டி போடட்டும் என்று சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாதிரு முபாதர என்ற வார்த்தையை நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். பாதிரு பில் அமால், நல்ல அமல்களிலே நீங்கள் விரைந்து செல்லுங்கள், முந்தி செல்லுங்கள் என்று சொன்னார்களே. அப்ப இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் எதில் பயன்படுத்துகிறது என்றால், மார்க்க விடயங்களில் போட்டி போடுவதையும், மறுமைக்காக போட்டி போடுவதையும், சுவர்க்கத்துக்காக போட்டி போடுவதையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. துன்யாவுக்காக எங்கும் குறிப்பிடப்படவில்லை, துன்யாவுக்காக எங்கும் சொல்லவில்லை, சொல்லப்படவில்லை. இதை நாம் நமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நமது போட்டிகள் எல்லாம் வெறுமனே இந்த அற்ப உலகத்திற்காக சுருங்கிவிட்டன. எதிர் வீட்டுக்காரன் என்ன செய்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான், எதிர் சீட்டில் உள்ள என்ன செய்கிறான், அதை அடைய வேண்டும். அவன் எப்படி வீடு கட்டுகிறான், அதுபோன்று வீடு கட்ட வேண்டும். அவனுடைய சொகுசான வாழ்க்கை எப்படி, அப்படியான ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக நான் மாற வேண்டும். இப்படி அற்ப லட்சியங்கள். இன்றைய ஒரு இளைஞரை அழைத்து அந்த இளைஞனுடைய இலட்சியங்களை கேட்டால் என்ன சொல்வான், நான் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து ஒரு தொழிலை பெற வேண்டும், ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும், லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும் இல்லையா, இதுதான் லட்சியம். இதெல்லாம் அற்பமானவைகள். அல்லாஹ் இவற்றை தீர்மானித்து விட்டான், அல்லாஹ்வுடைய கதரில் இவற்றை எழுதிவிட்டான், முடிவு செய்து விட்டான். இவைகள் அல்லாஹ் முடிவு செய்தது அவனுக்கு கிடைத்தே தீரும். இவைகள் லட்சியங்கள் அல்ல என் அருமை சகோதரர்களே. லட்சியங்கள் என்றால் என்ன, லட்சியங்கள் என்றால் மறுமையுடைய வெற்றி. அந்த மறுமையுடைய வெற்றிக்காகத்தான் லட்சியங்கள் அமைய வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசறையிலே வளர்க்கப்பட்ட தோழர்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய போட்டி எதில் இருந்தது, அல்லாஹுடைய பொருத்தத்தை ரிவாவை பெறுவதில். நபி தோழர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு வசிப்பதற்கு போதிய வீடு இல்லை, அணிவதற்கு போதிய ஆடை இல்லை, அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்குரிய போதிய உணவில்லை, பட்டினியிலே கிடக்கிறார்கள். அந்த தோழர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எம்மை முந்தி சென்று விட்டார்கள். அவர்கள் சொல்லவில்லை, செல்வந்தர்கள் எம்மை விட நன்றாக சாப்பிடுகிறார்கள், நன்றாக உலகத்தை அனுபவிக்கிறார்கள். அது அவர்களுடைய பார்வையிலே அவர்களுக்கு இருக்கவில்லை, சிந்தனையிலே இருக்கவில்லை. அவர்கள் வந்து சொன்னதெல்லாம், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாம் தொழுகின்றோம், அவர்களும் தொழுகிறார்கள், நாம் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், அவர்கள் சதக்கா செய்கிறார்கள், ஆனால் நமக்கு சதக்கா செய்ய முடியவில்லை, அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நமக்கு அடிமைகளை உரிமையிட முடியவில்லை, அவர்கள் எம்மை விட நன்மையிலே முந்தி சென்று விட்டார்களே யா ரசூலல்லாஹ், எது கவலையாக இருந்தது? உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்களேன் அருமை சகோதரர்களே. ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடி கிடந்த தோழர்கள், இன்று ஒருவனுக்கு சில நாட்களுக்கு தொழில் போய்விட்டது என்றால் அவன் தொழுகைக்கு விடை கொடுத்து விடுகிறான், மார்க்கத்துக்கு விடை கொடுத்து விடுகிறான், மார்க்கத்தை அவனிடம் பேச முடியாது. இந்த நன்றி கட்ட நிலைகளை தான் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் திண்ணையிலே வாழ்ந்தார்கள், ஏழை முஹாஜிர்கள், அனைத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக துறந்து வந்தவர்கள். அவர்களுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா, இவர்கள் சதக்காவிலே எம்மை விட முந்தி செல்கிறார்களே, இவர்கள் அடிமைகளை உரிமையிடுவதில் எம்மை விட நன்மையிலே முந்தி செல்கிறார்களே. அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கவலையை வெளிப்படுத்தினார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 என்று சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை செல்வந்தர்களும் அறிந்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த செல்வந்தர்கள் எப்படி நினைக்கவில்லை தெரியுமா, இது ஏழைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, அது ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் என்று செல்வந்தர்கள் நினைக்கவில்லை. நாம் விடக்கூடாது, முந்தி செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சமூகம் அது நறுமை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பிய சமூகம் இது. அவர்கள் எதில் போட்டி போட்டார்கள் என்றால் நன்மையில், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதில் மறுமைக்காக போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் இன்னும் பல கிரந்தங்களில் பார்க்கலாம். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய அதான் உங்களை உணவிலிருந்தும் பானத்திலிருந்தும் தடுத்து விட வேண்டாம், அவர் இரவில் தான் அதான் சொல்வார். அடுத்து யாருடைய அதான், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அதான். அவர்கள் யார், கண்கள் தெரியாத ஒரு குருடர், கண்கள் தெரியாத ஒரு குருடர். இன்று என் அருமை சகோதரர்களே, சாதாரண ஒரு தலைவலி வந்து விட்டால் மஸ்ஜிதுக்கு ஆளை காணவில்லை, சுபஹுடைய தொழுகைக்கு விடை கொடுக்கப்படுகிறது, சாதாரண ஒரு தலைவலி என்ன செய்து விடுகிறது, தொழுகைக்கு அவர் விடை கொடுத்து விடுகிறார். என்ன சொல்கிறார்கள்? நியாயமான காரணங்கள் சொல்வதற்கும் அவரை சூழ பலர் இருக்கிறார்கள். அவர் லேட்டாகி தூங்கினார். அவர் என்ன செய்தார்? லேட்டாகி தூங்கினார் என்று காரணம் சொல்வதற்கும் பலர் இருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, கண்கள் தெரியாத ஒரு குருடர், அவருக்கு சொல்லப்படும் அஸ்பஹத் அஸ்பஹத், சுபகாகிவிட்டது சுபகாகிவிட்டது என்று சொல்லப்படும் போது அதான் சொல்வார். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த முத்துக்கள் இவைகள். அவர்கள் உருவாக்கிய அந்த உன்னதமான சமூகம், கண்கள் தெரியாத ஒரு தோழர், அவர்தான் அதானை சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால், இந்த எதுவும் தீனுக்காக தடையாக இருக்கவில்லை. இன்று என் அருமை சகோதரர்களே, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் முதல் அடி தீனுக்கு தான். ஒரு உள்ளத்தை தொட்டு கேளுங்க, நமது வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, நமது வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம், நமது வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அதனுடைய அடி முதல் அடி படுது தீனுக்கு தான் படுது. ஏன்? அந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நபித்தோழர்களை பொறுத்தவரையில் எதுவும் தடையாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதில், அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்துவதில் எதுவும் தடையாக இருக்கவில்லை. தீனை நிலைநாட்டிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த முன்னோர்கள் அவர்களுடைய வழிகாட்டல்கள் முன்மாதிரிகளில் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். இது குறை என்று சொல்லக்கூடிய அந்த தாபி வழியாக வரக்கூடிய செய்தி, ஷாமிலே காணப்பட்ட ஒரு பிறை, அது ஜும்மாவுடைய மாலை நேரத்திலே காணப்படுகிறது. அவர் மதீனாவுக்கு ரமலானுடைய கடைசியிலே வருகிறார். வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிறையை பற்றி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அவர்களிடம் சொன்ன சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், நாம் பிறையை பார்த்தது மதீனாவில் சனிக்கிழமை மாலைதான் என்று சொன்னார்கள். உங்களுக்கு அந்த முஆவியா ரலியல்லாஹு பிறை போதாதா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், லா ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை எமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் கட்டளையிட்டார்கள். நான் ஏன் உங்களுக்கு இந்த இடத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நமது மக்களுக்கு மத்தியிலே இல்லாமல் போனது இதுதான். எது? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படித்தான் ஏவினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செய்து காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செயல்படுத்தினார்கள். இது இன்று நமக்கு மத்தியிலே குறைந்து விட்டது. எந்த மாதத்தை நீங்க எடுத்தாலும் அதில் உள்ள பிதுகத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கிறது, இல்லையா? எந்த மாதத்தை நீங்க எடுத்து பாருங்க, அந்த மாதத்துல சுன்னாவை மட்டும் சொல்லி போதாது, பிதுகத்தையும் சொல்ல வேண்டும். ஏன்? அவ்வளவு பிதுகத்துக்கள் உருவாக்கப்பட்டு விட்டன. சுன்னாவை விட பிதுகாக்கள் தான் இன்று சமூகத்தில் அறிமுகமாக இருக்கிறது. என்ன காரணம்? சுன்னாவை விட்டு சமூகம் தூரமாகியது. ஆனால் நபித்தோழர்கள் எதில் உறுதியாக இருந்தார்கள்? எமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படித்தான் எழுதினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் கட்டளையிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இதை உறுதியாக பற்றி பிடிப்போம் என்றால் நேர்வழி பெறுவோம். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? தகுத்தது, அவரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை எந்த அளவு அந்த நேர்வழியை உறுதியாக பற்றி பிடிப்போமோ நாம் நேர்வழியிலே பயணிப்போம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இந்த நபித்தோழர்களுடைய முன்னோடிகள், அந்த முன்மாதிரிகளில் அவர்களுடைய நோன்புடைய காலத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது நாம் ஒரு பிரயாணத்தில் இருப்போம். ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது நம்மில் சிலர் நோன்போடு இருப்போம், இன்னும் சிலர் நோன்பை நோக்காமல் இருப்போம். சிலர் நோன்போடு, சிலர் நோன்பில்லாமல். அவர்கள் சொல்கிறார்கள், யாரும் யாரையும் குறை சொல்லிக்கொள்ள மாட்டோம். அதாவது நோன்போடு இருப்பவர்கள் நோன்பு இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து குறை சொல்ல மாட்டார்கள். நோன்பு இல்லாமல் இருப்பவர்கள் நோன்போடு உள்ளவர்களை பார்த்து குறை சொல்ல மாட்டார்கள். நாம் நம்மில் யாரும் யாரையும் குறை சொல்லிக் கொள்ள மாட்டோம். இது எவ்வளவு முக்கியமான அடிப்படை தெரியுமா? இது இந்த அடிப்படை இன்று இல்லாத காரணத்தால் பல சுன்னாக்கள் குறை சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நவுதுபில்லா, இந்த அடிப்படை மார்க்கத்துடைய விளக்கம் இல்லாத காரணத்தால் இன்று பலர் தங்களை அறியாமல் சுன்னாக்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு தெளிவென்று பாருங்கள். ஒரே பிரயாணம், ரமலானில் பிரயாணம் மேற்கொள்ளப்படுகிறது. சிலர் நோன்போடு இருக்கிறார்கள், சிலர்கள் நோன்பில்லாமல் இருக்கிறார்கள். அதில் யாரும் யாரையும் குறை சொல்லவில்லை. இன்றைய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த சில சலுகைகளை சிலர்கள் பயன்படுத்த முன் வருகின்ற போது இன்னும் சிலர் குறை சொல்கிறார்கள். அவருடைய ஈமானில் பலவீனம், அவர் சோம்பேறியாக இருக்கிறார், அவரிடம் அலட்சியம் இருக்கிறது. நிச்சயமாக இல்லை. அங்கு இருப்பது என்ன? அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹ் வழங்கிய சலுகை. அவன் குறை சொல்வது யாரையும் அல்ல, அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னாவை, அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறையை குறை சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த முன்மாதிரியை நாம் நபித்தோழர்களிடம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, புகாரியில் நீங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். ஒரு பிரயாணத்தில், அந்த பிரயாணம் அதாவது மிக சூடான காலம், நோன்போடு இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களுடைய ஆடைகளாலே தங்களுடைய தலைகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, நிழலிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்திலே நோன்பு இல்லாமல் இருந்தவர்கள், நோன்பு இல்லாமல் இருந்த தோழர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்தார்கள். கூடாரங்களை அடிக்க வேண்டுமா, அவர்களுடைய அந்த ஒட்டகங்களை கட்ட வேண்டுமா, அதற்குரிய உணவை ஏற்பாடு செய்ய வேண்டுமா, இவ்வளவு வேலைகளையும் செய்தவர்கள் யார் தெரியுமா? அங்கு நோன்போடு இல்லாமல் இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொன்னார்கள், இன்று நோன்பு இல்லாமல் இருந்தவர்கள் கூலியை தட்டி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட அந்த உஹுவா, அந்த சகோதரத்துவ பிணைப்பு அவர்கள் நினைக்கவில்லை. இவர்கள் மாத்திரம் நோன்போடு இருக்கிறார்கள், நாம் இவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா? இன்று நீங்கள் பார்க்கலாம், ஒரு உம்ராவுடைய பயணம், உம்ராவுடைய பயணம் மக்காவுக்கு சென்று அவர் திரும்ப தனது ஊருக்கு திரும்புவார், பக்கத்திலே அமர்ந்து வந்தவர் யார் என்று தெரியாது, அவருடைய பெயர் தெரியாது. அந்த அளவுதான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபித்தோழர்கள் எப்படி தங்களுக்குள் உதவியாக இருந்தார்கள், ஒத்தாசையாக இருந்தார்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என் அருமை சகோதரர்களே. இதெல்லாம் அந்த முன்னோடிகள், முன்மாதிரிகள். வெறுமனை இபாதத் மாத்திரமல்ல, அந்த இபாதத்துகள் அவர்களை உருவாக்கியது, அந்த இபாதத்துகள் அவர்களை உயிரோட்டம் உள்ளவர்களாக, முன்னோடிகளாக, முன்மாதிரிகளாக உருவாக்கியது என்பதற்கு இவைகள் சான்றாக இருக்கிறது என் அருமை சகோதரர்களே. அடுத்து பாருங்கள், அந்த முன்னோடிகளுடைய முன்மாதிரிகளில் புகாரியிலே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையிலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஹலக், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் அழிந்து விட்டேன். வருகிறார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு, எப்படி வருகிறார்? ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்னப்பா உனக்கு நடந்தது, என்ன சொல்கிறாய், என்ன காரணம்? அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் நோன்புடைய பகல் வேளையில் எனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன், இல்லறத்தில் கூடிவிட்டேன், நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இந்த உணர்வு கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் இந்த உணர்வை மதிக்கிறான், அல்லாஹ் இந்த உணர்வை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது கை சேதப்படுவதும் கவலைப்படுவதும் இருக்கிறதே, அதுதான் தௌபா என்று சொன்னார்கள், அத்தௌபத்து அந்நதாமா என்று சொன்னார்கள். ஒருவன் ஒரு தவறை செய்து அவன் உள்ளத்தால் கவலை அடைகிறானா, உள்ளத்தால் வேதனைப்படுகிறானா, அந்த வேதனை தௌபா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் வருகிறார், எப்படி வருகிறார்? யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன், நான் அழிந்து விட்டேன் என்று வருகிறார். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பெடுக்க முடியுமா? முடியாது யா ரசூலல்லாஹ். ஆரம்பமாக கேட்டார்கள், ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா? முடியாது, சக்தி இல்லை. 2வது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பெடுக்க முடியுமா? முடியாது. 3வது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் அமருங்கள். நறுமை சகோதரர்களே, சில சதக்காவுடைய பொருட்கள் வருகிறது, பேரித்த குவியல்கள் வருகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே அந்த மனிதர், அவரை அழையுங்கள். அவர் அழைத்து வரப்படுகிறார், இதோ இதை கொண்டு போய் 60 ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். நறுமை சகோதரர்களே, அவர் சொல்கிறார், நான் வாழக்கூடிய பகுதியில் என்னை விட ஒரு ஏழை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள், ஃபலாஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துவிட்டு இதை எடுத்துக்கொண்டு செல்வீராக என்று சொன்னார்களே. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஃபலவ் ஸதக்குல்லாஹ லகான கைரன் லஹும், அவர்கள் அல்லாஹ்வோடு உண்மையாளர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இவர்கள் ரப்போடு உண்மையாளர்களாக இருப்பார்களோ, அல்லாஹ் நிச்சயமாக அவர்களோடு உண்மையாளர்களாக உண்மையாளராக இருப்பான் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் உள்ளத்தால் ஒரு பாவத்தை எண்ணி கவலை கொள்ளும் போது அந்த கவலை அந்த பாவத்தை மன்னித்துவிடும். எனவே இந்த முன்னோடிகளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று சஹாபிய பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. சஹாபிய பெண்கள் தாய்மார்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அந்த சஹாபிய பெண்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை, அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அன்சாரிகள் வாழக்கூடிய பகுதிக்கு ஒருவரை, ஒரு அறிவிப்பாளரை அனுப்பி அறிவிப்பை விடுமாறு சொல்கிறார்கள். இன்று யார் காலையிலே நோன்பு இல்லாமல் காலை ஆகினாரோ அவர் நோன்போடு பூர்த்தி செய்யட்டும், யார் நோன்பாளிகளாக காலை அடைந்தார்களோ அவர்கள் நோன்போடு இருக்கட்டும். சஹாபிய பெண்கள் சொல்கிறார்கள், நாம் மாத்திரம் நோன்பு இருக்கவில்லை, இந்த அறிவிப்புக்கு நாம் எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தோம் தெரியுமா? அல்லாஹுடைய ரசூலுடைய அறிவிப்பு இது, அல்லாஹுடைய தூதருடைய அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்கு நாம் கொடுத்த அந்தஸ்து, இந்த அறிவிப்புக்கு நாம் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? எமது பிள்ளைகளையும் நாம் நோன்போடு இருக்க செய்தோம், எமது பிள்ளைகளையும் நாம் நோன்போடு வைத்தோம். அவர்கள் அழுத போது விளையாட்டு பொருட்களை எல்லாம் கொடுத்து எப்படியாவது அந்த நோன்பை அவர்களுடைய விஷயத்தில் பாதுகாத்தோம் என்று சொல்கிறார்களே அருமை சகோதரர்களே. சஹாபிய பெண்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்கு எப்படி செவிசாய்த்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. எனவே நமது பிள்ளைகளை நாம் சிறு பிராயத்திலிருந்தே பயிற்றுவிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க வேண்டும், இபாதத்தில் நாம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. முன்னோர்களுடைய முன்னாடிகளில், அந்த முன்னோடிகளுடைய முன்மாதிரிகளில் பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. சிறுமிதிலே நீங்கள் பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அறிந்து கொண்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபவ்ஃபு அன்னி. நறுமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இவ்வளவு பெரிய ஆர்வம் இருந்தது. இன்று கடைசி பத்து வந்து விட்டாலே சிந்தனை என்ன தெரியுமா? புத்தாடைகள், என்ன ஆடைகள் வாங்குவது, எங்கு போய் வாங்குவது, எங்கு போய் ஷாப்பிங் செய்வது என்ற சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தவிர அந்த கடைசி பத்துடைய சிறப்பை இன்று பலர் மறந்து விட்டார்கள். ஆனால் சஹாபிய பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எதை கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும்? சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபவ்ஃபு அன்னி. என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த முன்மாதிரிகள். அடுத்ததாக நாம் இந்த முன்னோடிகளுடைய முன்மாதிரிகளில் இந்த செய்தியை நீங்கள் திருமீதியிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி கியாமில் லைல், இரவு வணக்கத்தை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், இரவு வணக்கத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ஃபஇன்னஹா தஅவு ஸாலிஹீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வழிமுறை இது என்று சொன்னார்கள். இரவு வணக்கம் இருக்கிறதே, உங்களுக்கு முன் சென்ற முன்னோர்களுடைய வழிமுறைதான் இரவு வணக்கம். அது என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? அந்த இரவு வணக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? அஷத்து வத்வா என்று சொல்கிறான். மிகப்பெரிய உறுதியை தரக்கூடிய வணக்கம் என்ன? இரவு தொழுகை. உங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய உறுதியை தரும் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளில் நீங்கள் வீரியத்தோடும் ஈமானிய பலத்தோடும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை, வலிமையை தரக்கூடிய வணக்கம் இரவு வணக்கம். அல்லாஹ் சொல்கிறான், அஷத்து வத்வா என்று சொல்கிறான். அடுத்து என்ன? அக்வம் உகீலா என்று சொல்கிறான். உங்களுடைய வார்த்தைகள் நேரிய வார்த்தைகளாக, சீரிய வார்த்தைகளாக மாற்றக்கூடிய சக்தி இரவு தொழுகைக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வார்த்தைகள் உறுதிமிக்கதாக, சீரியதாக, உண்மையானதாக வெளிப்படும் இரவு வணக்கத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது அல் குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவு வணக்கம் என்பது உங்களை ரப்பின் பால் நெருக்கி வைக்கும், பாவங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நன்மைகளையும் இதிலே சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நான் சஹாபாக்களுடைய முன்மாதிரிகளை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதிலே வாய்ப்பு கிடைத்தால் நமது தாபியின்களுடைய முன்மாதிரிகளையும் சொல்வேன். அடுத்ததாக பாருங்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. சஹலி பின் சஅத் ரலியல்லாஹு அன் அறிவிக்கிறார்கள், நான் எனது குடும்பத்தினரோடு சஹரை செய்வேன், எனது குடும்பத்தினரோடு சஹரை செய்துவிட்டு நான் வேகமாக செல்வேன். எங்கு வேகமாக செல்வேன்? அல்லாஹுடைய ரசூலோடு ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்காக, அல்லாஹுடைய ரசூலோடு ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுவதற்காக சஹர் செய்துவிட்டு வேகமாக செல்வேன் என்று சொன்னார்கள். இன்றைய நறுமை சகோதரர்களே, பலருடைய சஹருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை கிடையாது, சுபஹுடைய தொழுகை கிடையாது. பலர் சஹர் செய்கிறார்கள், என்ன அலட்சியமாக ஃபஜ்ர் இல்லாமல் தூங்கிவிடுகிறார்கள். ஆனால் அந்த முன்னோடிகளுடைய முன்மாதிரிகள் என்ன? நான் எனது குடும்பத்தினரோடு சஹரை செய்துவிட்டு வேகமாக பயணிப்பேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்படுகிறது, அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹரை செய்வோம், பிறகு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழுவார்கள். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தை பற்றி கேட்கப்படுகிறது. நறுமை சகோதரர்களே, அவர்கள் சொன்ன பதில் ஆச்சரியமானது. அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறதே, எதை வைத்து சொன்னார்கள் தெரியுமா? 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையோடு எப்படி பின்னி பிணைந்திருந்தது பாருங்கள். குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையோடு எப்படி பின்னி பிணைந்திருந்தது, அந்த இடைவெளியை சொல்வதற்கு அவங்க சொல்லக்கூடிய உதாரணம், அவங்க சொல்லக்கூடிய செய்தி, 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம். சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையோடு எவ்வளவு பின்னி பிணைந்திருந்தது என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நாம் அந்த முன்னோடிகளுடைய முன்மாதிரிகளில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருக்கும் என்றால், அவருடைய மனைவி, அவருடைய பணியாளன், இந்த மூன்று பேரும் என்ன செய்வார்கள் தெரியுமா? இரவை மூன்றாக பங்கு வைத்துக் கொள்வார்கள். அபூ ஹுரை யாராவது ஒருவர் தொழுவார்கள், இருவர் தூங்குவார்கள். இருவரிலே ஒருவர் என்ன செய்வார்? தொழுதவர் அதில் ஒருவரை எழுப்பி விடுவார், அவர் எழும்பி தொழுவார். அடுத்ததாக யார் தொழவில்லையோ அவர் எழுப்பி விடுவார். இப்படி அபூ ஹுரைரா ரழியல்லாஹுடைய வாழ்க்கை இருந்தது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்பம் இது. அல்லாஹுடைய பரக்கத் அருளப் பெறுகின்ற குடும்பங்கள் இவைகள். எனவே அவர்களுடைய அபூ ஹுரைராவுடைய இரவு இப்படித்தான் அமைந்தது. அவரும், அவருடைய மனைவியும், அவருடைய பணியாளனும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அந்த முன்னோர்களில் இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். இமாம் தாருல் ஹிஜ்ரா, மதீனாவுடைய அறிஞர் என்று போற்றப்படக்கூடியவர்கள். அவர்கள் ஹதீஸுக்காக, அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னாவுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய இமாம் அறிஞர். அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் என்ன செய்வார்கள்? ஹதீஸ் சுன்னாவுக்கு அவர்கள் விடை கொடுத்து விட்டு முழுமையாக குர்ஆனின் பக்கம் திரும்புவார்கள். முழுமையாக குர்ஆனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அவர்கள் விட்டது ஒரு நன்மையான விஷயத்தை தான் இல்லையா? ஒரு சுன்னா என்பது அது இரண்டாவது வகை. அந்த வகை, இரண்டாவது வகையை விட்டுவிட்டு முதல் வகைக்கு வருகிறார்கள், குர்ஆனுக்கு வந்தார்கள். ஆனால் இன்று நமது நிலை என்ன? நாம் எதை விட்டு வர வேண்டியிருக்கிறது இன்று? நறுமையான சகோதரர்களே, ரமலான் வந்துவிட்டாலும் இன்று இந்த சோசியல் மீடியாக்களுக்கு விடை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அவைகள் நாம் பயன்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலையில் இருந்தால் அவைகளை நாம் தேவையோடு பயன்படுத்திக் கொள்வது என்பது தவறில்லை. ஆனால் இன்று கவலை என்ன? அருமையான சகோதரர்களே, இவைகள் இன்று நமது குர்ஆனுக்கு தடையாக இருக்கிறது, அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகையிலே சலாம் கொடுத்து விட்டால் பலருடைய தொழுகைகளில் தொழுகைக்கு புண்ணுள்ள துவாக்கள், திக்ர்கள் எதுவுமே கிடையாது. அது வளமையாக மாறிவிட்டது. சலாம் கொடுத்தவுடன் மொபைலை பார்க்கிறார்கள், எழுந்து சென்று விடுகிறார்கள். தொழக்கூடியவர்களுடைய நிலையை இதுவென்றால், அவர்களுடைய பரதான தொழுகைகளுக்கு பிறகுள்ள அந்த ஒவ்வொரு திக்ருடைய துவாவுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய தாற்பயங்கள் என்ன, அதெல்லாம் பல காலங்களாக இழந்து விட்டார்கள். ஏன்? இன்று இவைகளிலே மூழ்கிவிட்ட காரணத்தால். என் அருமை சகோதரர்களே, அந்த முன்மாதிரிகள் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய பகல் காலங்களில் என்ன செய்வார்கள்? ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ரமலானுடைய மூன்று இரவுகளில் ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரண்டு இரவுகளிலும் குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜுபைதுல் யாமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் குர்ஆனை தனது நண்பர்களுக்கு மத்தியில் எல்லாம் பகிர்ந்தளித்து குர்ஆனை ஓதுவதை ஆர்வப்படுத்துவார்கள். அதே போன்று வலித் இப்னு அப்துல் மலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே 17 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அதே போன்று இமாம் கதாதா அவர்கள் ரமலானில் குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு 3 நாட்களிலும் குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய மாணவர் சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் ரமலானில் 60 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இது தொடர்பாக எல்லாம் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள் இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனை நீங்கள் கத்தும் பண்ணுவதா, ஓதி முடிப்பதா, அதற்குரிய குறைவான நாட்கள், குறைந்த நாட்கள் 3 நாட்கள். அப்ப இந்த அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அதைவிட அதிகமாக குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்களே என்ற சந்தேகம் நமக்கு பெரும்பாலும் சட்டங்களை மட்டும்தான் பிரச்சனை வரும். நமது பிரச்சனை என்ன தெரியுமா? சட்டங்களை மட்டும் வரும். எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ், ஆயிஷா ரழியல்லாஹு ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க, அதில் பல செய்திகள் இருக்குது. அதில் நாங்க பிடிச்சு கொண்டிருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், என்ன? 11 ரக்காத்துகள் மட்டும்தான். அதில் சொல்கிறார்கள், அந்த ரக்காத்துகளுடைய நீளத்தை எனக்கு விவரிக்க முடியாது, ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழுவார்கள், அதெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு பிரச்சனை சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி மட்டும்தான். இல்லை, என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் நன்மையிலே எந்த அளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். அந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் துறை போக கற்றவர்கள், இந்த ஹதீஸ்களை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள் அவர்கள். என் அருமை சகோதரர்களே, அவர்களுக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தெரியாமல் இல்லை. ஆனால் இமாம் இப்னு நஜிப் ரஹிமுல்லா சொல்கிறார்கள், அதாவது இந்த அறிஞர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை தொடர்ந்து செய்யவில்லை சொல்கிறார்கள். தொடர்ந்து செய்யவில்லை, அவர்கள் சிறப்பான காலத்தை மட்டும் பயன்படுத்தினார்கள். ரமலான் சிறந்த காலம், அதை பயன்படுத்தினார்கள். காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறோமா, அது சிறந்த இடம், அந்த இடத்தை பயன்படுத்தினார்கள். எனவே அவர்கள் இதனை பயன்படுத்தியது சிறந்த காலத்தை என்ற ஒரு அழகான விளக்கத்தை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அறிஞர்கள் எப்படி குர்ஆனின் பக்கம் முழுமையாக திரும்பினார்கள். இன்று நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாம் குர்ஆனை விட்டு தூரமாகியது. குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரே ஒரு துஆ போதும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபி கல்பி வநூர சத்ரி வஜிலா ஹுஸ்னி வதிஹாப ஹம்மி வஹம்மி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், யா அல்லாஹ், குர்ஆனை எனது உள்ளத்துடைய வசந்தமாக ஆக்கி விடுவாயாக. இன்று நம்மில் எத்தனை பேர் அதை வசந்தமாக எடுத்திருக்கிறோம், நம்மில் எத்தனை பேர் அதை முதுகுக்கு பின்னால் போட்டிருக்கிறோம். குர்ஆனை எனது உள்ளத்துடைய பிரகாசமாக ஆக்குவாயாக என்று கேட்டார்கள். குர்ஆன் எனது உள்ளத்துடைய கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. ஏன் முடியாது குர்ஆனுக்கு? குர்ஆனுக்கு மட்டும்தான் முடியும். ஏன்? அது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தைகள். அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு தான் உள்ளத்துடைய கவலைகளை போக்க முடியும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு தான் உள்ளத்தின் கவலைகளை போக்குவதற்குரிய சக்தி இருக்கிறது. எனவே குர்ஆனை நாம் அதை வசந்தமாக அணுகினால், குர்ஆனை பிரகாசமாக அணுகினால், குர்ஆனை கவலைகளை போக்குவதாக அணுகினால், நிச்சயமாக அது கவலைகளை போக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். ஒரு மூமின் இந்த வசனத்தை படித்தால் அவனுடைய கவலைகள் நீங்கிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், ஆறுதல் வார்த்தைகளை கவலை கொண்ட ஒரு மூமினுடைய உள்ளத்துக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள், சஞ்சலப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய ஈமான் உங்களை உயர்த்தியிருக்கிறது. நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய ஈமான் உங்களை உயர்த்தி இருக்கிறது. வந்துமுல்ல அலவுன இன் குந்தும் முஃமினீன். எனவே நறுமை சகோதரர்களே, குர்ஆனை விட்டு நாம் மிகவும் தூரமாகிவிட்டோம். கவலையாக இருக்கிறது. குர்ஆன் எந்த அளவு குர்ஆனின் பால் நாம் நெருங்குகிறோமோ, நிச்சயமாக அல்லாஹ் சொல்வது போன்று, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரிலே உயர்ந்தது குர்ஆன். அந்த குர்ஆனின் மூலம் மூமின்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும், நிம்மதி பெறும். குர்ஆனில் அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா தீர்வை வைத்திருக்கிறான். வஷிஃபாவுல் லிமா ஃபி சுதூர், உள்ளத்துக்கு அது அருமருந்தாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, முன்னோடிகள், முன்னோர்கள், அவருடைய முன்மாதிரிகளை நாம் கற்று நம்மை ரமலானுக்கு தயார்படுத்திக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.